மாணவர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் ஊவாவின் குருகுலம் கல்வி நிகழ்ச்சியின் ஊடாக உங்களை சந்திக்கும் நான் சிவஞானம் நமசிவாயம், ஒகிய தமிழ் வித்யாலயத்தின் சமூக விஞ்ஞான ஆசிரியர். ஆம் மாணவர்களே, இன்றைய வரலாறு பாடத்தில் தரம் 11 8 பாடாலகான உலக மகாயுத்தங்களும் இணக்கப்பாடுகளும், தரம் 11 8 பாடாலகான உலக மகாயுத்தங்களும் இணக்கப்பாடுகளும் என்ற பாடலகு தொடர்பான விடயங்களை பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய தினம் உலக மகாயுத்தங்களும் இணக்கப்பாடுகளும் என்ற பாடலகில் முதலாம் உலகப் போர், அதற்குரிய காரணிகள், அப்போரினுடைய விளைவுகள் பற்றிய விடயங்களையும், இரண்டாம் உலகப்போர், அப்போருக்குரிய காரணங்கள், அதற்குரிய விளைவுகள் போன்ற விடயங்களையும் கலந்துரையாட இருக்கின்றோம். ஆம் மாணவர்களே, பாடத்திற்குள் செல்லலாம். அந்த வகையில் உலகப்போர் என்பது உலகில் காணப்படும் அனைத்து கண்டங்களை அல்லது உலகில் காணப்படும் பெரும்பாலான கண்டங்களைச் சேர்ந்த நாடுகள் பிரதிநிதித்துவப்படுத்தி இடம்பெற்ற போரையே நாம் உலகப்போர் என்போம். அந்த வகையில் உலகில் இதுவரை 2 உலகப்போர்கள் இடம்பெற்றிருக்கின்றது. உலகில் இதுவரை 2 உலகப்போர்கள் இடம்பெற்றிருக்கின்றது. அந்த வகையில் அவை 1 முதலாம் உலகப்போர் 1914 தொடக்கம் 1918 வரையான காலப்பகுதியில் உலகில் இடம்பெற்ற மிகப்பெரிய ஒரு அழிவை ஏற்படுத்திய நிகழ்வாக இந்த முதலாம் உலகப்போரை குறிப்பிடலாம். இந்த முதலாம் உலகப்போருக்குரிய காரணங்களாக ஜெர்மனியை ஐக்கியப்படுத்தும் நடவடிக்கையின் போது பிரான்ஸ் ஜெர்மன் ஆகிய நாடுகள் பகைமை நாடுகளாக உருவெடுத்தமை, அதாவது ஜெர்மனியை ஐக்கியப்படுத்துகின்ற நடவடிக்கையின் போது பிரான்ஸ் ஜெர்மன் ஆகிய நாடுகள் பகைமை நாடுகளாக உருவெடுத்தமை ஜெர்மனியை ஐக்கியப்படுத்துகின்ற நடவடிக்கையின் போது பல்வேறு காரணங்களுக்காக பிரான்சும் ஜெர்மனியும் பகைமை நாடுகளாக உருவெடுத்தது. குறிப்பாக பிரான்சுக்கு சொந்தமான சில பகுதிகள் ஜெர்மனியை ஐக்கியப்படுத்துகின்ற நடவடிக்கையின் போது ஜெர்மனிக்கு சொந்தமாகின குறிப்பாக பிரான்சின் கனிய வளங்கள் நிறைந்த பகுதிகளாக குறிப்பிடக்கூடிய அல்சேஸ், லொரைன் போன்ற ஜெர்மனிக்கு சொந்தமாகின. இதனால் தன்னுடைய கனிய வளங்கள் நிறைந்த பகுதியை இழந்த பிரான்ஸ் ஜெர்மனியை தன்னுடைய பகைமை நாடாக கருதிக்கொண்டமை, இந்நடவடிக்கையின் போது ஜெர்மனியை ஐக்கியப்படுத்த முன்னின்று உழைத்த ஒட்டோமன் பிஸ்மார்க் என்பவர் முக்கியமானவர் என்பதையும் மாணவர்கள் அறிந்து வைத்திருத்தல் வேண்டும். அடுத்த அம்சமாக ஜெர்மனியை பேரரசனாகிய, அதாவது ஜெர்மனுடைய பேரரசனாகிய இரண்டாம் வில்லியத்தின் செயற்பாடுகள், ஜெர்மனியை மிக பலமான ஒரு அரசாக உருவாக்குவதற்காக இரண்டாம் வில்லியம் மேற்கொண்ட சில செயற்பாடுகள், இரண்டாம் வில்லியத்தினுடைய செயற்பாடுகள் முதலாம் உலகப் போருக்கான மற்றொரு காரணமாக அமைந்தது. மூன்றாவது காரணி குடியேற்ற நாடுகள் குறித்த போட்டி அல்லது குடியேற்றங்கள் குறித்த போட்டி. ஐரோப்பிய நாடுகள் பல்வேறு நாடுகளை கைப்பற்றி தங்களுடைய அதிகாரத்தை நிலைநாட்ட எத்தனித்த போது ஐரோப்பிய நாடுகள் சிலவற்றுக்கிடையே பகைமை நிலை உருவானது. குறிப்பாக ஜெர்மன் பல்வேறு குடியேற்ற நாடுகளை கைப்பற்ற எத்தனித்த போது ஏற்கனவே பல்வேறு குடியேற்றங்களை உருவாக்கிக் கொண்ட பிரான்ஸ், பிரித்தானியா போன்ற நாடுகள் ஜெர்மனியின் மீது பகைமை உணர்வை வெளிக்காட்டியது. அத்தோடு ஜெர்மனியினுடைய செயற்பாடுகள் ஏற்கனவே குடியேற்றங்களை உருவாக்கி கொண்டிருந்த அல்லது குடியேற்றங்களை உருவாக்கி வைத்திருந்த பிரான்ஸ் மற்றும் பிரித்தானியா போன்ற நாடுகளுக்கு அச்சுறுத்தலாக அமைந்தது. அடுத்த காரணியாக ஆயுத போட்டிகளும் தேசியவாதம் வளர்ச்சியடைதலும், அதாவது ஆயுத போட்டிகளும் தேசியவாதம் வளர்ச்சியடைதலும், இந்நாடுகள் தங்களுடைய நாட்டை முதன்மைப்படுத்த வேண்டும் என்ற சிந்தனையும் இந்த முதலாம் உலகப் போருக்கான மற்றொரு காரணியாக அமைந்தது. அத்தோடு மற்றொரு காரணியாக பிரான்சை ஐரோப்பாவில் தனிமைப்படுத்துவதற்கு பிஸ்மார்க் பின்பற்றிய வெளிநாட்டு கொள்கை, அதாவது பிரான்சை ஐரோப்பாவில் தனிமைப்படுத்தும் முகமாக ஜெர்மனியினுடைய பிஸ்மார்க் ஆனவர், ஒட்டோமன் பிஸ்மார்க் ஆனவர் பிரான்சை தனிமைப்படுத்தும் முகமாக ஏனைய ஐரோப்பிய நாடுகளுடன் நட்புறவை ஏற்படுத்தி அந்நாடுகளுடன் ஒப்பந்தங்களை மேற்கொண்டும் அந்நாடுகள் பிரான்சுக்கு உதவுவதை தவிர்ப்பதற்கான சில வேலை திட்டங்களையும் மேற்கொண்டார் என்பதையும் மாணவர்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்த காரணியாக அல்லது இந்த முதலாம் உலகப் போருக்கான உடனடி காரணியாக அமைந்த நிகழ்வானது ஆஸ்திரிய முடிக்குரிய இளவரசனின் கொலை. ஆஸ்திரிய முடிக்குரிய இளவரசனுடைய கொலையானது இந்த முதலாம் உலகப் போருக்கான உடனடி காரணமாக அமைந்தது. இந்நிகழ்வையே நாம் சரஜிவோ நிகழ்வு என்போம். அதாவது ஆஸ்திரிய முடிக்குரிய இளவரசனான பிரான்சிஸ் பர்டினனும் அவனுடைய மனைவியும் சேர்பியர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டது. சேர்பியர்களால் சரஜுவோ என்ற இடத்தில் கொலை செய்யப்பட்ட நிகழ்வானது சரஜுவோ நிகழ்வு எனப்பட்டது. இதுவே முதலாம் உலகப் போருக்கான உடனடி காரணமாக அமைந்த நிகழ்வு என்பதையும் மாணவர்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த அடிப்படையிலேயே ஐரோப்பிய நாடுகள் இரண்டு அணிகளாக பிளவுபட்டது. அதாவது ஜெர்மனியையும் பிரான்சையும் மையப்படுத்தி ஆரம்பிக்கப்பட்ட இந்நிகழ்வானது ஆரம்பத்தில் ஜெர்மனும் பிரான்சும் பகைமை நாடுகளாக உருவெடுத்தன. எனவே இவற்றை மையப்படுத்தியதாக ஐரோப்பிய நாடுகள் இரண்டு அணிகளாக பிளவுபட்டது. அந்த வகையில் அதில் ஒரு தரப்பினரை அல்லது ஒரு அணியை நேச நாடுகள் என்றும் மற்ற அணியை மத்திய ஐரோப்பிய வல்லரசு அணி எனவும் குறிப்பிடுவோம். அந்த வகையில் நேச நாடுகளாக பிரான்ஸ், பிரித்தானியா, ரஷ்யா, ஐக்கிய அமெரிக்க அரசுகள் போன்ற நாடுகளும், அதாவது நேச நாடுகளாக ஐரோப்பிய நாடுகள் மட்டுமன்றி ஆசிய அமெரிக்க நாடுகளும் அவ்வணியில் பிறகு இணைந்து கொண்டன என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நேச நாடுகளாக பிரான்ஸ், பிரித்தானியா, ரஷ்யா, ஐக்கிய அமெரிக்கா போன்ற நாடுகளும், மத்திய ஐரோப்பிய வல்லரசுகளாக ஜெர்மன், ஆஸ்திரியா, இத்தாலி, துருக்கி, பல்கேரியா, ஹங்கேரி போன்ற நாடுகள் மத்திய ஐரோப்பிய வல்லரசாகவும் காணப்பட்டது. இவ்வாறு முதலாம் உலகப் போரில் நாடுகள் இரண்டு அணிகளாக பிளவுபட்டது. அந்த வகையில் ஒரு அணி நேச நாடுகளாகவும் மற்ற அணி மத்திய ஐரோப்பிய வல்லரசாகவும் அறியப்பட்டது. ஆம் மாணவர்களே, இவ்வாறு இந்த இரண்டு அணிகளுக்கும் இடையில் போர் மூள்வதற்கு உடனடி காரணமாக அமைந்த நிகழ்வானது சரஜுவோ நிகழ்வாக கொள்ளப்படுகிறது. அதாவது ஆஸ்திரிய முடிக்குரிய இளவரசனான பிரான்சிஸ் பர்டினனும் அவனுடைய மனைவியும் சேர்பியர்களால் கொலை செய்யப்பட்டனர். எனவே இவற்றுக்கு ஆஸ்திரியா சேர்பியாவிடம் காரணங்களை வினவி அதற்காக ஆஸ்திரியாவானது சேர்பியாவின் மீது யுத்த பிரகடனம் செய்கிறது. எனவே ஆஸ்திரியாவிற்கு ஆதரவாக ஜெர்மன் யுத்தத்தில் குதிக்கின்றது. எனவே சேர்பியா ஏனைய நாடுகளினுடைய உதவிகளை நாட வேண்டிய, குறிப்பாக பிரான்ஸ், பிரித்தானியா போன்ற நாடுகளினுடைய உதவியை நாடுகின்றது. எனவே இவ்வாறு இரண்டு அணிகளாக பிரிந்து இந்த போரானது சரஜுவோ நிகழ்விற்கு பிறகு இப்போரானது படிப்படியாக ஐரோப்பாவை மையப்படுத்தி ஆரம்பிக்கப்பட்டு பிரித்தானியா போன்ற நாடுகள் இப்போரில் பங்கு கொண்டதனால், அதனுடைய குடியேற்ற நாடுகளும் இப்போரில் பங்கு பெற்றியதனால் இது உலகப் போராகவும் மாற்றமடைகிறது. எனவே இந்த முதலாம் உலகப் போரில் ஆரம்பத்தில் நடுநிலை போக்கையும் இருதரப்பினருக்கும் ஆயுதங்களையும் உணவுகளையும் வழங்கி அதிகளவான லாபத்தை ஈட்டிக் கொண்டிருந்த அமெரிக்காவானது முதலாம் உலகப் போரில் பங்கு கொண்டமைக்கான காரணமாக குறிப்பிடக்கூடிய நிகழ்வாக அமெரிக்காவினுடைய பயணிகள் கப்பலான லுசித்தானியா எனும் கப்பலை ஜெர்மனியின் நீர்மூழ்கி கப்பல் தாக்கியமை, அதாவது முதலாம் உலகப் போரில் அமெரிக்கா பங்கு கொண்டமைக்குரிய முக்கிய காரணமாக அமைந்த நிகழ்வு, அமெரிக்காவினுடைய பயணிகள் கப்பலான லுசித்தானியா எனும் கப்பலை ஜெர்மனியினுடைய நீர்மூழ்கி கப்பல் தாக்கியமையினால் முதலாம் உலகப் போரில் அமெரிக்காவானது பங்கு கொண்டது. எனவே இம்முதலாம் உலகப் போரானது பல்வேறு விளைவுகளை ஏற்படுத்தி இரண்டு அணிகளுக்கும் இடையில் பலதரப்பிலும், அதாவது கடல் மார்க்கமாக, தரை மார்க்கமாக, வான்மார்க்கமாக பல்வேறு வகையில் இந்த யுத்தங்கள் இடம்பெற்றது. எனவே யுத்தத்தினுடைய முடிவில் நேச நாடுகளானது வெற்றி பெற்றது. குறிப்பாக இந்த யுத்தத்தின் போது மத்திய ஐரோப்பிய வல்லரசு அணியில் இருந்த இத்தாலியானது இரகசிய உடன்படிக்கை ஒன்றின் மூலம், லாத்திரன் எனும் இரகசிய உடன்படிக்கை ஒன்றின் மூலம் நேச அணிகளோடு இணைந்து கொண்டது. அதேபோல் ரஷ்யாவானது 1917 ஏற்பட்ட புரட்சியின் பின்னர், ரஷ்ய புரட்சியின் பின்னர் அல்லது ரஷ்யாவில் ஏற்பட்ட பொது உடைமை அரசின் பின்னர் ரஷ்யாவானது முதலாம் உலகப் போரிலிருந்து விலகிக் கொண்டது. இவ்வாறு பல விளைவுகள் இடம்பெற்றிருந்த இந்த சந்தர்ப்பத்தில் 1918 காலப்பகுதியில் இந்த முதலாம் உலகப் போரானது முடிவுக்கு கொண்டுவரப்பட்டது. அந்த வகையில் இந்த போரினுடைய விளைவுகளாக நேச நாடுகளானது போரில் வெற்றி பெற்று மத்திய ஐரோப்பிய வல்லரசு, அதாவது ஜெர்மன் தலைமையிலான மத்திய ஐரோப்பிய வல்லரசானது தோல்வியடைந்தது. போரின் முடிவில் பெருந்தொகையான மனித உயிர்களும் சொத்துக்களும் அழிவடைந்தது. அதாவது ஒரு போரானது இடம்பெற்றால் பல்வேறு அனர்த்தங்கள் ஏற்படும், பல்வேறு அழிவுகள் ஏற்படும். ஆகவே அவ்வாறான அடிப்படையிலேயே போரின் முடிவில் பெருந்தொகையான மனித உயிர்கள் காவு கொள்ளப்பட்டதோடு அதிகளவான சொத்துக்களும் அழிவடைந்தது என்பதையும் மாணவர்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். மிக முக்கியமாக போரினுடைய முடிவில் வெர்சல்ஸ் உடன்படிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இவ்வுடன்படிக்கையின் பிரகாரம் ஜெர்மனியானது குற்றவாளியாக கருதப்பட்டு பல்வேறு தன்னுடைய குடியேற்ற நாடுகளை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையையும், பெருந்தொகையான பணத்தொகையை நட்டையீடாக ஏனைய நாடுகளுக்கு வழங்க வேண்டிய ஒரு சூழலும் ஜெர்மனிக்கு ஏற்பட்டது என்பதையும் மாணவர்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இது வெர்சல்ஸ் உடன்படிக்கையின் ஊடாக ஏற்பட்ட ஒரு விளைவாக கூறலாம். அத்தோடு மற்றொரு விளைவாக ஐரோப்பாவில் நிலவிய சர்வாதிகார மன்னராட்சி வீழ்ச்சியடைந்து சுதந்திர அரசுகள் தோற்றம் பெற வழிவகுத்தது. அதாவது ஐரோப்பாவில் நிலவிய சர்வாதிகார மன்னராட்சி வீழ்ச்சியடைந்து சுதந்திர அரசுகள் தோற்றம் பெற வழிவகுத்தது. அந்த வகையில் ஜெர்மன், ஆஸ்திரியா, ஹங்கேரி, துருக்கி பேரரசு என்பன வீழ்ச்சியடைந்ததோடு புதிய நாடுகளும் தோற்றம் பெற்றது. அவ்வாறு தோற்றம் பெற்ற புதிய நாடுகளாக பின்லாந்து, போலந்து, செக்கோஸ்லோவாக்கியா போன்ற நாடுகளை குறிப்பிடலாம். அத்தோடு முழு ஐரோப்பாவினுடைய பொருளாதாரத்துறையும் முழுமையாக வீழ்ச்சியடைந்தது. குறிப்பாக யுத்தம் ஒன்று ஏற்படுகின்ற போது நாட்டினுடைய வளமையான செயற்பாடுகள் ஸ்தம்பிதம் அடையக்கூடிய ஒரு சூழல் காணப்படுகின்றது. எனவே அவ்வகையில் ஐரோப்பாவில் ஏற்பட்ட அல்லது ஐரோப்பாவை மையப்படுத்தி ஏற்பட்ட இந்த முதலாம் உலகப் போரின் காரணமாக முழு ஐரோப்பாவினுடைய பொருளாதாரமும் முழுமையாக வீழ்ச்சியடைந்தது எனலாம். அத்தோடு இந்த முதலாம் உலகப் போரினுடைய மற்றொரு முக்கிய விளைவாக ஐக்கிய அமெரிக்காவும் பிரித்தானியாவும் உலக வல்லரசாக எழுச்சி பெற்றது. அதாவது அமெரிக்காவும் பிரித்தானியாவும் உலக வல்லரசாக எழுச்சி பெறுவதற்கு இந்த முதலாம் உலகப் போர் வழிவகுத்தது என்பதையும் மாணவர்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அத்தோடு போரின் முடிவில் ஒரு சர்வதேச அமைப்பினுடைய தேவைப்பாடு உணரப்பட்டு அதன் காரணமாக சர்வதேச சங்கம் எனும் சர்வதேச அமைப்பானது உருவாக்கப்பட்டது. லீக் ஆப் நேஷன் என குறிப்பிடுவோம். இந்த சர்வதேச சங்கம் என்ற அமைப்பினுடைய உருவாக்கமானது உலகில் மீண்டும் ஒரு யுத்தம் ஏற்படுவதை தவிர்ப்பதற்கும் இவ்வாறான ஒரு ஆபத்தான சூழ்நிலை ஏற்படுவதை தவிர்ப்பதற்கும் உலக சமாதானத்தை நிலைநாட்டவுமே இந்த சர்வதேச சங்கமானது உருவாக்கப்பட்டது. அந்த வகையில் முதலாம் உலக போர்க்காலத்தில் உலகினுடைய முக்கிய நாடுகளின் தலைவர்களாக குறிப்பாக ஐக்கிய அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக ஊட்ரோ வில்சன் என்பவரும் பிரித்தானிய பிரதமராக லாயிட் ஜோர்ஜ் என்பவரும் பிரான்சினுடைய பிரதமர் கிளமென்சோ இத்தாலிய பிரதமர் விக்டோரியா ஒலண்டோ போன்றவர்களும் உலகின் முக்கியமான நாடுகளினுடைய தலைவர்களாக காணப்பட்டனர். அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி ஊட்ரோ வில்சன், பிரித்தானிய பிரதமர் லாயிட் ஜோர்ஜ், பிரான்ஸ் பிரதமர் கிளமென்சோ, இத்தாலிய பிரதமர் விக்டோரியா ஒலண்டோ போன்றவர்கள் இந்த முதலாம் உலக மகாயுத்த காலத்தின் நாடுகளின் முக்கிய தலைவர்களாக இருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஆம் மாணவர்களே, அடுத்ததாக இந்த முதலாம் உலகப் போரின் முக்கிய விளைவுகளில் ஒன்றான சர்வதேச சங்கம் பற்றிய விடயத்தினை பார்க்க இருக்கின்றோம். சர்வதேச சங்கமானது 1919 இடம்பெற்ற பாரிஸ் சமாதான பேச்சுவார்த்தையினுடைய விளைவாக உலக சமாதானம் மற்றும் பாதுகாப்பு என்பவற்றை கருதி சர்வதேச அமைப்பினுடைய தேவை உணரப்பட்டு அதன் விளைவாக உருவாக்கப்பட்டதே இந்த சர்வதேச சங்கம் ஆகும். அதாவது உலக சமாதானம் மற்றும் பாதுகாப்பு என்பவற்றை அடிப்படை நோக்காக கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு சர்வதேச அமைப்பாக இந்த சர்வதேச சங்கத்தினை குறிப்பிடலாம். அக்கால பகுதியினுள் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக செயற்பட்ட ஊட்ரோ வில்சன் 1920 காலப்பகுதியில் முனைப்புடன் செயற்பட்டு இவ்வமைப்பை உருவாக்கினார் என்றால் அது மிகையாகாது. எனவே சர்வதேச அமைப்பினுடைய உருவாக்கத்தில் மிக முக்கியமான பங்குதாரராக காணப்பட்டவர் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக இருந்த ஊட்ரோ வில்சன் என்பதையும் மாணவர்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த சர்வதேச சங்கத்தினுடைய நோக்கமாக நாடுகளிடையே ஏற்படும் கருத்து வேறுபாடுகளை தீர்த்தல், நாடுகளிடையே ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடுகளை நீக்கல் என்பது இந்த சர்வதேச சங்கத்தின் ஒரு நோக்கமாகும். நாடுகளிடையே ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடுகளானது யுத்தத்திற்கு வழிவகுக்கும். எனவே இந்த கருத்து வேறுபாடுகளை தீர்த்தல் மூலம் நாடுகளுக்கிடையே நட்புறவையும் சமாதானத்தை ஏற்படுத்தலாம் என்ற அடிப்படையில் இந்த நோக்கானது உருவாக்கப்பட்டது. எதிர்காலத்தில் யுத்தம் ஒன்று ஏற்படுவதை தவிர்த்தல், கருத்து வேறுபாடுகள் நீக்கப்படுமாக இருந்தால் எதிர்காலத்தில் ஒரு யுத்தம் ஏற்படுவது தவிர்க்கப்படும். எனவே இரண்டாவது நோக்கு எதிர்காலத்தில் யுத்தம் ஒன்று ஏற்படுவதை தவிர்த்தல். மூன்றாவது சர்வதேச புரிந்துணர்வையும் ஒத்துழைப்பினையும் கட்டியெழுப்பல், சர்வதேச புரிந்துணர்வையும் ஒத்துழைப்பையும் கட்டியெழுப்பல், நாடுகளுக்கிடையே சர்வதேச ரீதியான ஒரு புரிந்துணர்வையும் ஒத்துழைப்பினையும் கட்டியெழுப்புதல். மூன்றாவது நோக்காக சிறிய நாடுகளினுடைய சுதந்திரம் சுயாதீனம் என்பவற்றை பாதுகாத்தல், குறிப்பாக சிறிய நாடுகளின் மீது பலமான அரசுகள் தங்களுடைய ஆதிக்கத்தை பிரயோகிக்கக்கூடிய சூழல் காணப்படுகின்றது. எனவே ஒரு சர்வதேச அமைப்பொன்று காணப்பட்டால் சிறிய நாடுகளினுடைய சுதந்திரம் சுயாதீனம் என்பவற்றை பாதுகாக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். எனவே அந்த அடிப்படையிலேயே சர்வதேச சங்கமானது தன்னுடைய மற்றொரு நோக்காக சிறிய நாடுகளினுடைய சுதந்திரம் சுயாதீனம் என்பவற்றை பாதுகாத்தல் என்ற நோக்கினை கொண்டிருந்தது. மனிதகுல ஒற்றுமை மூலம் உலக சமாதானத்தை பாதுகாத்தல், மனிதகுல ஒற்றுமை மூலம் உலக சமாதானத்தை பாதுகாத்தல் என்பவற்றையே இந்த சர்வதேச சங்கமானது தன்னுடைய நோக்காக கொண்டிருந்தது. முதலாவது மீண்டும் ஒரு முறை நோக்கங்களை பார்ப்போமானால், நாடுகளிடையே ஏற்படும் கருத்து வேறுபாடுகளை தீர்த்தல், எதிர்காலத்தில் யுத்தமொன்று ஏற்படுவதை தவிர்த்தல், சர்வதேச புரிந்துணர்வையும் ஒத்துழைப்பினையும் கட்டியெழுப்பல், சிறிய நாடுகளின் சுதந்திரம் சுயாதீனம் என்பவற்றை பாதுகாத்தல், மனிதகுல ஒற்றுமை மூலம் உலக சமாதானத்தை பாதுகாத்தல் என்பன சர்வதேச சங்கத்தினுடைய நோக்காகும். மேலும் உலகில் சமாதானத்திற்காக, நாடுகளிடையே சமாதான நிலையை தோற்றுவிப்பதற்காக சர்வதேச சங்கம் மேற்கொண்ட சில முயற்சிகளை பார்க்கலாம். உலக சமாதானத்திற்காக சர்வதேச சங்கம் மேற்கொண்ட முயற்சிகளாக சுவீடன், பின்லாந்து, ஜெர்மன், போலந்து, கிரேக்கம், பல்கேரியா, ஈரான், துருக்கி போன்ற நாடுகளிடையே ஏற்பட்ட யுத்த முரண்பாடுகளை தவிர்த்தமை, அதாவது சில பக்கத்து நாடுகள் அல்லது அருகே காணக்கூடிய நாடுகளிடையே ஏற்படவிருந்த யுத்த முரண்பாடுகளை தவிர்த்தமை, சுவீடன், பின்லாந்து, ஜெர்மன், போலந்து, கிரீஸ், பல்கேரியா அல்லது கிரேக்கம், பல்கேரியா, ஈரான், துருக்கி போன்றன ஒவ்வொரு நாடுகளும் பக்கத்து நாடுகளாக காணப்பட்டன. எனவே இந்நாடுகளிடையே ஏற்படக்கூடிய யுத்த முரண்பாட்டை தவிர்த்தமை சர்வதேச சங்கத்தினுடைய முக்கியமான ஒரு சமாதான முயற்சியாகும். அத்தோடு அகதிகள் புனர்வாழ்விற்கான நடவடிக்கை எடுத்தமை, அகதிகளினுடைய புனர்வாழ்விற்கான நடவடிக்கை எடுத்தமை, நம்பிக்கை பொறுப்பின் கீழிருந்த குடியேற்ற நாடுகள் குறித்த மேற்பார்வை நடவடிக்கை வெற்றிகரமாக செய்தமை, நம்பிக்கை பொறுப்பின் கீழ் இருந்த குடியேற்ற நாடுகள் குறித்த மேற்பார்வை நடவடிக்கை வெற்றிகரமாக செய்தமை, சட்டவிரோதமான அடிமை வியாபாரத்தையும் போதைப்பொருள் வியாபார வர்த்தகத்தையும் ஒழிப்பதற்கு தேவையான நடவடிக்கை மேற்கொண்டமை என்பன சர்வதேச சங்கத்தினுடைய முயற்சிகளாகும். எவ்வாறிருப்பினும் 1939 ஆண்டு காலப்பகுதியில் மீண்டும் ஒரு உலக மகாயுத்தமானது ஆரம்பிப்பதற்கான ஒரு சூழல் உருவானது. எனவே உலக சமாதானத்திற்காக உருவாக்கப்பட்ட இவ்வமைப்பானது, இவ்வமைப்பினுடைய பலவீனமானது அல்லது தோல்வியானதே இந்த இரண்டாம் உலக போருக்கு வழிவகுத்த காரணங்களில் ஒன்றாக அமைகிறது. ஏனென்றால் உலக சமாதானத்திற்காக உருவாக்கப்பட்ட இவ்வமைப்பினுடைய பலவீனமே மீண்டும் ஒரு உலகப்போர் தோன்ற காரணமாக அமைந்தது என்று குறிப்பிட்டால் அது மிகையில்ல. எனவே அந்த வகையில் சர்வதேச சங்கத்தினுடைய தோல்விக்கான காரணங்களாக, சர்வதேச சங்கத்தின் தோல்விக்கான காரணங்களாக உலகின் பிரதான அல்லது உலகின் பலமான நாடாக பார்க்கப்பட்ட அமெரிக்கா அங்கத்துவம் பெறாமை, அதாவது சர்வதேச சங்கத்தின் உருவாக்கத்தின் முக்கியமான காரணகர்த்தாவாக இருந்தவர் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக இருந்த வூட்ரோ வில்சன், இருப்பினும் அவருடைய நாடானது இந்த சர்வதேச சங்கத்தில் அங்கத்துவம் பெறாமை, அதாவது சர்வதேச சங்கத்தில் அங்கத்துவம் பெறுவதற்கு அமெரிக்காவினுடைய செனட் சபையானது அனுமதி வழங்கவில்லை. எனவே சர்வதேச சங்கத்தில் அமெரிக்காவானது அங்கத்துவம் வகிக்கவில்லை. இது இந்த சர்வதேச சங்கத்தினுடைய மிக முக்கியமான ஒரு பலவீனமாக காணப்பட்டது. அத்தோடு சர்வதேச சங்கத்திலிருந்து ரஷ்யா ஒதுக்கி வைக்கப்பட்டமை, மற்றொரு பலமான அரசாக கொள்ளக்கூடிய ரஷ்யாவானது சர்வதேச சங்கத்திலிருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டமை, அத்தோடு சர்வதேச சங்கம் எடுத்த தீர்மானங்களை செயற்படுத்துவதற்காக அங்கத்துவ நாடுகளை நிர்பந்திப்பதில் சர்வதேச சங்கம் தோல்வியடைந்தது. அதாவது சர்வதேச சங்கம் எடுத்த தீர்மானங்களை செயற்படுத்துகின்ற போது அங்கத்துவ நாடுகளை நிர்பந்திப்பதில் சர்வதேச சங்கமானது தோல்வியடைந்தது. குறிப்பாக சர்வதேச சங்கம் எடுக்கக்கூடிய தீர்மானங்களை நாடுகளில் நடைமுறைப்படுத்துகின்ற போது அல்லது செயற்படுத்துகின்ற போது அங்கத்துவ நாடுகள் அதனை மறுப்பதாக இருப்பின் அந்த நாடுகளை கட்டாயப்படுத்தி சர்வதேச சங்கத்தினுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற வைப்பதற்கு சர்வதேச சங்கத்திடம் தனியான சமாதான படையொன்று காணப்படாமை இந்த சர்வதேச சங்கத்தின் மற்றொரு பலவீனமாகும். இதுவே அதனுடைய தோல்விக்கு வழிவகுத்தது எனலாம். மேலும் சர்வதேச சங்கத்தில் அங்கம் வகித்த பலம் வாய்ந்த நாடுகளிடையே காணப்பட்ட ஒற்றுமையின்மை, சர்வதேச சங்கத்தில் அங்கத்துவம் வகித்த நாடுகளிடையே காணப்பட்ட ஒற்றுமையின்மை, மேலும் உலக சமாதானம் மீறப்பட்ட சில சந்தர்ப்பங்களில் அந்நாடுகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க முடியாமல் போனமை, உலக சமாதானத்திற்காக உருவாக்கப்பட்ட சர்வதேச சங்கமானது உலக சமாதானம் மீறப்பட்ட பல்வேறு சந்தர்ப்பங்களில் அதை தடுப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள முடியாமல் போனது. குறிப்பாக சர்வதேச சங்கத்திடம் சமாதான படை அல்லது ஒரு இராணுவ படையானது காணப்படாமையே இதற்குரிய முக்கிய காரணமாக கொள்ளப்படுகின்றது. அந்த வகையில் இத்தாலியானது அபிசீனியாவை ஆக்கிரமித்த போதோ அல்லது ஜப்பானானது மஞ்சூரியாவை ஆக்கிரமித்த போதோ சர்வதேச சங்கத்தினால் எவ்வித நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள முடியவில்லை. எனவே இக்காரணங்களே சர்வதேச சங்கத்தினுடைய தோல்விக்கான காரணமாக கொள்ளப்படுகிறது. ஆமானவர்களே, முதலாம் உலகப்போர் தொடர்பான விடயங்களை பார்த்தோம். முதலாம் உலகப்போருக்குரிய காரணங்கள், அப்போர் போருக்கான பின்னணி, போர் ஏற்பட்ட விதம், மேலும் போரினுடைய விளைவுகள் போன்ற விடயங்களை பார்த்தோம். அடுத்ததாக இரண்டாம் உலகப்போர் தொடர்பான சில விடயங்களை பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையில் இரண்டாம் உலகப்போரானது 1939 தொடக்கம் 1945 வரையான காலப்பகுதியில் இந்த இரண்டாம் உலகப்போர் இடம்பெற்றது. இவ்வுலகப்போருக்குரிய முக்கியமான காரணமாக ஜெர்மனியில் ஹிட்லரின் எழுச்சியும் அவருடைய நடவடிக்கையும் இந்த இரண்டாம் உலகப்போருக்கான முக்கிய காரணமாக கருதப்படுகின்றது. அந்த வகையில் இந்த ஹிட்லர் என்பவர் ஆஸ்திரிய நாட்டை சார்ந்த ஒருவர். முதலாம் உலகப்போரில் ஜெர்மனிக்கு சார்பாக போரிட்ட இராணுவ வீரர், அதாவது ஜெர்மன் நாட்டை பிரதிநிதித்துவப்படுத்தி முதலாம் உலகப்போரில் பங்கு கொண்ட ஒரு இராணுவ வீரர் இந்த ஹிட்லர். இவர் நாசிசவாதத்தை முன்னிறுத்திய ஒரு தலைவராக, ஒரு கொடூரமான சர்வாதிகார அரசாக கருதக்கூடிய நாசிசவாத அரசை முன்னிறுத்தியவர். இவருடைய நூல், இவரால் எழுதப்பட்ட நூல் எனது போராட்டம், மெயின் கேம்ப், ஹிட்லருடைய இரகசிய போலீஸ் படை கெஸ்டபோ எனவும் இராணுவ படை எஸ்எஸ் எனவும் குறிப்பிடுவோம். இந்த ஹிட்லர் தன்னுடைய அரசியல் எதிரிகளை பழிவாங்குவதற்காக இவரால் முன்னெடுத்துச் செல்லப்பட்ட வதை முகாம்களாக அவுட்விட்ஸ், பர்கன் பெல்சன், பெல்ஷெக், சோஃபிபோர் போன்றவற்றை குறிப்பிடலாம். இவர்கால ஜெர்மனியினுடைய ஜனாதிபதியாக இருந்தவர் ஹிடன் பர்க் என்பவர். இந்த ஹிட்லரானவர் முதலாம் உலகப்போரில் மிகவும் பொருளாதார நிலையில் வீழ்ச்சியடைந்திருந்த ஜெர்மனை ஒரு குறுகிய காலப்பகுதியில் அடுத்த உலகப் போருக்கு தயார்படுத்தியது மட்டுமன்றி ஜெர்மனி மிக பொருளாதார ரீதியாக மிக உயரிய நிலைக்கு கொண்டு வருவதற்கு பாடுபட்ட ஒரு ஆட்சியாளராகவும் குறிப்பிடலாம். எனினும் இவருடைய இறுதிக்கால செயற்பாடுகளானது உலகில் மிகப்பெரிய ஒரு அழிவை ஏற்படுத்திய ஒரு சர்வாதிகார ஆட்சியாளனாக அல்லது உலக மக்களால் வெறுக்கக்கூடிய ஒரு ஆட்சியாளனாகவும் இவரை மாற்றியது என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாகும். எனவே ஜெர்மனியில் ஹிட்லரினுடைய எழுச்சியும் அவருடைய நடவடிக்கையும் இரண்டாம் உலக போருக்கான ஒரு காரணமாக அமைந்தது. மேலும் இந்த ஹிட்லருடைய போலந்து மீதான ஆக்கிரமிப்பானது இரண்டாம் உலக போருக்கான உடனடி காரணமாக கொள்ளப்படுகின்றது. இரண்டாவது காரணி இத்தாலியில் முசோலினியினுடைய செயற்பாடுகள். எவ்வாறு ஜெர்மனியில் நாசிசவாத அரசு காணப்பட்டதோ அவ்வாறே இத்தாலியில் முசோலினியினால் பாசிசவாத அரசியல் முறை முன்னெடுக்கப்பட்டது. இதுவும் ஒரு சர்வாதிகார அரசாகும். இது அரசின் முதன்மை ஒருகட்சி முறை தீவிர நாட்டினவாதத்தை கொண்ட ஒரு அரசியல் சிந்தனையாக இந்த பாசிசவாதமானது காணப்பட்டது. இந்த முசோலினியினுடைய இராணுவமானது கருஞ்சட்டை படை எனப்பட்டது. லாத்ரன் உடன்படிக்கையின் ஊடாக வத்திக்கானை தனியாக அரசாக்கி அதனை பாப்பரசருக்கு வழங்கினான். இதனூடாகவே வத்திக்கானது தனியான ஒரு அரசாக உருவாக்கப்பட்டது. 1936 ஹிட்லருடன் இணைந்து ரோம் பெர்லின் அச்சு உடன்படிக்கையினை ஏற்படுத்தினார். 1936 ஹிட்லருடன் இணைந்து ரோம் பெர்லின் டோக்கியோ ஆகிய நாடுகளை முன்னிறுத்தியதாக ஒரு அச்சு உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்டது. இத்தாலியின் மன்னன் விக்டர் இமானுவேல் முசோலினியை கைது செய்து பாசிச கட்சியை நீக்கினார். அதாவது இரண்டாம் உலகப் போரின் இறுதி காலப்பகுதியில் விக்டர் இமானுவேல் முசோலினியை கைது செய்து பாசிச கட்சியை நீக்கினார் என்பது மிக முக்கியமான ஒரு நிகழ்வாகும். இருப்பினும் இரண்டாம் உலகப் போரில் முடிவில் இத்தாலி விடுதலை இயக்கம் என்ற புரட்சிகர இயக்கம் முசோலினியையும் அவருடைய காதலியையும் கொன்று மிலான் நகர மின்கம்பத்தில் தொங்கவிடப்பட்டனர். அதாவது யுத்தத்தினுடைய முடிவில் இரண்டாம் உலகப் போரினுடைய முடிவில் இத்தாலியில் ஒரு புரட்சி இயக்கம் ஒன்று தோற்றம் பெற்று அப்புரட்சி இயக்கமானது முசோலினியையும் அவரது மனைவியையும் கொன்று மின்கம்பத்தில் தொங்கவிட்டனர் என்பதையும் மாணவர்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அத்தோடு ஜப்பானுடைய நடவடிக்கை ஆசியாவில் பரந்ததொரு பேரரசை உருவாக்கிக் கொள்ள வேண்டும் என்ற ஜப்பானுடைய செயற்பாடுகளும் இந்த இரண்டாம் உலகப் போருக்கான முக்கியமொரு காரணமாக விளங்கியது. அந்த வகையில் ஜப்பானது மஞ்சூரியாவை ஆக்கிரமித்த போது அதற்கு சர்வதேச சங்கம் காரணம் வினவியது அல்லது சர்வதேச சங்கம் ஜப்பானை குற்றவாளியாக பிரகடனப்படுத்தியதனுடைய விளைவாக ஜப்பானானது சர்வதேச சங்கத்திலிருந்து விலகியது. இவ்வாறு இத்தாலி ஜெர்மனுடன் இணைந்து ஜப்பானும் அச்சு அணியை உருவாக்கியது. இந்த அடிப்படையில் இரண்டாம் உலகப் போரில் இரண்டு அணிகள் காணப்பட்டது. முதலாவது அணி நேச நாடுகளாகவும் மற்ற அணி அச்சு நாடுகளாகவும் கொள்ளப்படுகிறது. அந்த வகையில் ஐக்கிய அமெரிக்கா, பிரான்ஸ், பிரிட்டன், ரஷ்யா போன்ற நாடுகள் நேச நாடுகளாகவும் ஜெர்மன், இத்தாலி, ஜப்பான் போன்ற நாடுகள் அச்சு நாடுகளாகவும் கொள்ளப்படுகின்றது. இந்த இரண்டாம் உலகப் போரில் அமெரிக்கா பங்கு கொண்டமைக்கான காரணமாக 1941 காலப்பகுதியில் அமெரிக்காவின் பேர்ல் துறைமுகத்தை ஜப்பான் தாக்கியமையானது இரண்டாம் உலகப் போரில் அமெரிக்கா பங்கு கொண்டமைக்கான காரணியாக மாறியது. எனவே அதற்கு பதிலடி கொடுக்கும் முகமாக அமெரிக்காவானது இரண்டாம் உலக யுத்தத்தில் நேச அணிகளோடு இணைந்து கொண்டது மட்டுமன்றி நேச நாடுகளுக்கு இரண்டாம் உலகப் போரினுடைய வெற்றியையும் தேடிக் கொடுத்தது என்றால் அது மிகையல்ல. அந்த வகையில் 1945 அமெரிக்கா ஜப்பானுடைய ஹிரோசிமா நாகசாகி ஆகிய இரண்டு நகரங்களின் மீதும் லிட்டில் பாய் ஃபெட்மேன் அதாவது குட்டிப்பையன் குண்டுப்பையன் லிட்டில் பாய் ஃபெட்மேன் என்ற இரண்டு அணுகுண்டுகளை வீசி அந்நகரங்களில் பல்வேறு அழிவுகளை உண்டாக்கியதோடு இந்த இரண்டாம் உலகப் போரில் ஜப்பான் சரணடைவதற்கும் வழிவகுத்தது. அந்த வகையில் இந்த அழிவைக் கண்ட ஜப்பானிய பேரரசர் ஹிரோஹிதோ நிபந்தனையற்ற விதத்தில் சரணடைந்தார். இந்த இரண்டாம் உலகப் போரின் காலத்தில் உலகின் முக்கிய தலைவர்களாக ரஷ்யாவில் ஜோசப் ஸ்டாலின், பிரித்தானியாவில் வின்ஸ்டன் சர்ச்சில், அமெரிக்காவில் பிராங்க்லின் ரூஸ்வெல்ட் போன்றவர்கள் முக்கிய தலைவர்களாக காணப்பட்டனர். இந்த போரினுடைய முடிவில் நேச நாடுகளானது வெற்றி பெற்று அச்சு நாடுகள் தோல்வியடைந்ததோடு போரினுடைய முடிவில் பாரிஸ் உடன்படிக்கையானது கைச்சாத்திடப்பட்டது என்ற விடயத்தினையும் மாணவர்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆம் மாணவர்களே, இன்றைய தினம் முதலாம் உலகப்போர் மற்றும் இரண்டாம் உலகப்போர் தொடர்பான விடயங்களை பார்த்தோம். அவ்விடயங்கள் மாணவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என நம்புகின்றோம். ஆம் மாணவர்களே, உங்களிடம் இரண்டு வினாக்கள் வினவப்படுகின்றது. முதலாவது வினா, முதலாம் உலகப் போருக்கான உடனடி காரணம் யாது? இரண்டாவது வினா, முதலாம் உலகப் போரின் முடிவில் உருவாக்கப்பட்ட சர்வதேச அமைப்பு எது? ஆமாணவர்களே, இரு வினாக்களுக்குரிய விடைகளை 0771565 என்ற இலக்கத்திற்கு SMS-இன் ஊடாக அனுப்பி வையுங்கள். ஆம் மாணவர்களே, மீண்டும் மற்றொரு வரலாறு பாட நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் அன்பின் ஆசான் சிவஞானம். நமசிவாயம். நன்றி மாணவர்களே, வணக்கம்.